இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நாம் என்னை அவர் மீட்டுக் கொண்டாரே. இயேசு என்னோடு இருக்கிறார், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லையே. கர்த்தரை நம்பி என் வாழ்வை தந்திட்டே, கச்சிதமாய் நடத்திடுவார் கிருபையினாலே.
கர்த்தரை நம்பி என் வாழ்வை தந்திட்டே, கச்சிதமாய் நடத்திடுவார் கிருபையினாலே.
ஆத்மபாலமும் பரிசுத்தமும் பெற்றிடவே தேவன் என்னை தெரிந்து கொண்டாரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த செய்தியானது அநேகருடைய இருதயத்தை தொட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, பாவம் உன் வாசற்படியிலே இருக்கிறது. சின் அட் த டோர் போஸ்ட் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை படிக்க இருக்கிறோம். சென்ற வாரங்களிலே நாம் தேவ செய்தியை படித்தோம். காயன் ஏபேல் உடைய கதையிலே காயன் எவ்வாறு ஏபேலை கொலை செய்தான் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது காயனுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்கிறது. கொலை செய்த பிறகு அதிசயமா, அது என்ன என்று கேட்கலாம். ஆம், காயினுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடைபெறுகின்றது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதாம் ஏவால் பாவம் செய்த பிறகு அவங்க அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்கள். ஆண்டவர் அவங்க கூட அன்னைக்கு தான் பேசுகிறாரு, சாபங்களை விடுறாரு, இதை தான் நீ அனுபவிக்க வேண்டியதுன்றார். ஆனால் அதுக்கடுத்து ஆதாமும் ஏவாலும் ஆண்டவர் அவங்களோடு பேசினாரா அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியறதில்லை. ஆனால் நிச்சயமாக பேசியிருப்பார். அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்திருக்க மாட்டார். ஒருவேளை ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறப்ப மாலை வேலை நாட்களில் அவர் அவங்களோடு நடந்த அந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவங்களோடு கூட வார்த்தையை கொண்டு அவர் பேசியிருந்திருக்கலாம். வேதத்தில் அது இல்லை. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காயனோடு ஆண்டவர் பேசக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். நான் அதை தான் அற்புதம்னு சொன்னேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கடவுள் பேசுனா அது அற்புதமாக அதிசயம் இல்லைங்களா? அற்புதம் தான், அதிசயம் தான். அப்போ காயன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். அப்போ காயன் ஆண்டவர்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கன்னு கேட்குறாரு. அப்போ காயின் சொல்கிறாரு, என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் காயினோடு பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதாகமத்திலிருந்து வாசிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்கள் கூட பேசினா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத சற்று சிந்தித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன் 5-ம் வசனமும் 6-ம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நம்ம நினைக்கிறோம் காயன் தன் சகோதரனை கொலை செய்துட்டான், அப்போ தான் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம இன்னொரு கதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அவனுடைய முகநாடி வேறுபட்ட உடனே கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். ஏன் முகநாடி வேறுபட்டதுன்னா, இவன் என்னுடைய இளையவன், என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பி, இவனுடைய காணிக்க கர்த்தர் ஏற்றுக்கிட்டாரு, நான் பெரியவன், நான் மூத்தவன், என் காணிக்கையை ஏற்றுக்கலையே அப்படின்னு ஒரு போறாம. இன்னொன்று, இவனுடைய காணிக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டார், என் காணிக்கை ஏன் ஏற்றுக்கல? ரெண்டாவது, மூணாவது, நம்ம இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அவன் வச்சது என்ன, வெறும் ஆடு தான் வச்சான்னா, நல்ல நல்ல அழகான பழங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சனேன் அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சிருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட பேச வர்றார். என்ன பேசுகிறாருன்னா, நீ ஏன் கோவப்படுற, உன் முகநாடி ஏன் வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதான் 6-ம் வசனத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம வாசிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அப்போ முதல் காயின்கிட்ட பேசுறது யாருன்னா, கர்த்தர் தான் பேசுகிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகவே, பாவம் செய்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்னா எச்சரிக்கிறார். ஒருவேளை அந்த காலத்தில் அவருடைய வாய்ஸ் நம்மளுக்கு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி வேதத்தின் வாயிலாக ஆண்டவர் பேசுகிறார். பிரசங்கியார்களுடைய வாயிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். நாம் வேதத்தை வாசிக்கிறப்ப நம்ம கூட பேசுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட வார்த்தையாக பேச ஆரம்பித்தார்னா, யாருக்கு தெரியும், நம்முடைய காது கூட கேட்காமல் போயிடலாம். அவருடைய சத்தம் அவ்வளோ, வேதத்தில் வாசிக்கிற நிறைய வசனம் அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, தண்டர் இடி முழக்கத்தை போல் இருக்குமா, மெல்லிய சத்தம் கூட இருக்குமா, இது மாதிரி பல வர்ணனைகள் வேதாகமத்தில் அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கிட்ட ஒருவேளை சத்தத்தோடு பேசினார்னா, நாம் என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ இன்றைக்கி நம்ம கூட ஆண்டவர் வேதத்தை கொண்டு, புத்தகங்களை கொண்டு, நபர்களை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா பேசுகிறார். ஆனால் காயன்கிட்ட ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார். நேரடியாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். 7-ம் வசனம் ரொம்ப முக்கியமானது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கே காயனுக்கு சொல்கிறத பார்க்குறோம். இதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன். 2 அதிகாரத்தில் ஆதாம் ஏவலுக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவலுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ சாப்பிடு, ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் சாப்பிடாதன்றார். அது மாத்திரம் சொல்லலை, அதை நீ சாப்பிட்டேன்னா மறிச்சிருவேன்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னாடி இந்த தோட்டத்தில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, நீ எதை தேர்வு செய்ய போகிற, நீ என்னோடு கூட நித்தியத்துக்கும் வாழணும் அப்படின்னா நீ நன்மையை தேர்வு செய், இந்த ஒரு டெஸ்ட்டில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா நீ நித்தியத்துக்கும் வாழக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்வாய். அப்போ இந்த ஒரு சோதனையை நீ ஜெயிக்கணும், நீ இதை ஜெய், நித்தியத்துக்கு நீ வாழணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நினச்சி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு டெஸ்ட்டை வைக்கிறார். நம்ம இன்றைக்கி எல்லோரும் கேட்குறோம், ஏன் ஆண்டவருக்கு தெரியல அவங்க பாவம் செய்வாங்க, ஏன் வச்சார், அவங்க நித்தியத்துக்கும் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் கட்டாயமாக தேவை. இன்றைக்கி நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னா எத்தனை கேள்விகள் என்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை பரீட்சை எனக்கு வைக்கிறாங்க. அப்போ ஆதாமி ஏவாளை ஆண்டவர் நித்தியத்துக்குன்னு படைச்சிருக்கிறார். அப்போ நித்தியத்துக்குன்னு வாழக்கூடியவங்க பாவம் செய்யாமல் இருக்கணும். ஆனால் ஏற்கனவே சிருஷ்டித்த சிருஷ்டி லூசிஃபர் பரலோகத்தில் அவன் பாவம் செஞ்சு கீழே விழுந்துட்டான். அப்போ அவங்களுக்கு அடுத்து தான் ஆண்டவர் யாரை படைக்கிறான்னு பார்க்குறோம், நம்ம ஆதாமி ஏவாளை படைக்கிறோம். அப்போ அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு டெஸ்ட் தேவைப்படுகின்றது. இதில் அவங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நித்தியத்துக்கும் வாழக்கூடிய அனுபவத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இப்போ நம்ம வாசிக்கிறப்ப இந்த கதையை நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. எப்படி ஆதாமை பார்த்து எல்லா கனியும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் சாப்பிடாத. அப்போ நன்மை தீமை என்னார், இப்போ காயன்கிட்ட நீ நன்மை மாத்திரம் செய்யன்றார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ தீமை செஞ்சனா உனக்கு மேன்மை கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீமை செஞ்சனா உன்னை யாரும் உயர்த்த மாட்டாங்க, நன்மை செஞ்சனா உனக்கு மேன்மை உண்டு. அப்போ ரொம்ப முக்கியமானது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். திரும்ப ஆதாம் ஏவாள் அவங்க செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்துகிறார். அவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவத்தினால் எவ்வளோ விளைவு வந்துச்சுன்னு கொஞ்சம் சுற்றி பாரு. மிருகங்கள் சாகிறத பாரு, இலைகள் உதறத பாரு அப்படின்னு சொல்லி காயன்கிட்ட ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். நிச்சயமாக சொல்லியிருப்பார், நீ சரியானதை கொடுத்துருந்தா நான் ஏன் ஏற்றுக்காமல் இருக்க போகிறேன், சரியான காணிக்கை நீ கொடுத்துருந்தா நான் ஏன் ஏற்றுக்காமல் இருக்க போகிறேன், நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு என்ன வேணுன்றது உனக்கு தெரியாதா, அது எதனால நான் கேட்குறேன்றது உனக்கு தெரியாதா. ஆண்டவர் பேசியிருப்பார், காயின்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அப்போ ஆண்டவர் பேசுகிறப்ப காயின் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சிட்டேன், உங்களை விட்டு வழி விலகி சென்றுட்டேன், உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், காயின் கேட்டிருக்கணும். ஆனால் காயின் கேட்கலிங்க, அவன் கேட்காதனால வாசற்படியில் பாவம் படுத்தது. அதுக்கடுத்து நம்ம வாசிக்கிறப்ப, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இங்க வாசிக்கிறோம், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கணும், அந்த பாவம் உன்னை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். ஒரு நல்ல எச்சரிப்பு ஆண்டு கொடுத்துட்டார். இப்போ எட்டாவது வசனம் வாசிக்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். இங்கே பாருங்களேன், இது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடவுள் கர்த்தரே இறங்கி வந்து மனுஷங்கிட்ட பேசுகிறார், காயன்கிட்ட பேசுகிறார். ஆனால் அதையும் மீறி காயன் கொலை செய்கிறான். யார? தன்னுடைய சொந்த சகோதரனை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை வாட்டி உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறார், என் மகனே என் மகளே நீ இந்த பாவத்தை செய்யாத, என் மகனே நீ இந்த வீடியோவை பார்க்காத, ஆபாச படத்தை பார்க்காத, என் மகனே மற்றவங்களை நீ ஏமாத்தாத, மகளே இந்த பாவத்தை செய்யாதன்னு ஆண்டவர் எத்தனை முறை உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல ஆண்டவர் நினைக்கிறார். இந்த பூமியில் பாவம் இருக்குது, இந்த பூமியில் ஆபத்து இருக்குது, வியாதி இருக்குது, எல்லாம் உண்மை தான். ஆனாலும் இந்த பூமியில் ஆண்டவர் நன்மையும் வைத்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தேர்வு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உங்களை பின்தொடரும். தீமையை சேமி செஞ்சீங்களா, நீங்கள் தீமை உங்கள் வாழ்க்கையை பின்தொடரும். இன்றைக்கி நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ஆரோக்கிய செய்தியை கேள்விப்பட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு 100 வருஷம் 120 வருஷம் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு பிரியமானதை சாப்பிட்டுட்டு 50 வயசு 40 வயசுலேயே மறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் தேர்வு செய்யணும், என் சரீரத்துக்கு எது நன்மை, என்னுடைய வார்த்தைக்கு எது நன்மை, என்னுடைய வாழ்க்கைக்கு எது நன்மைன்றது நீங்கள் தேர்வு செய்யணும். ஆண்டவர் பேசுகிறாருங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுகிறார். நீங்கள் ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறார், ஒரு பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தில் பேசுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ ரெண்டாவது வாட்டி ஆண்டவர் இறங்கி வர்றார். தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சிட்டான், ஆண்டவருக்கு தெரியும் கொலை செஞ்சிட்டான். அதனால் ஆண்டவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்து ஆண்டவர் கேட்குறார். 9வது வசனம், கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். நல்ல, இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமும் 3வது அதிகாரமும் ஆதியாகமும் 4வது அதிகாரத்தும் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அதே கேள்வி தான், என் ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு, என் ஆண்டவருக்கு தெரியாதா காயன் எங்கே இருக்கிறான்னு. தெரியும். ஏன் கேட்குறாருன்னா, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள. இன்றைக்கி ஆண்டவருக்கு தெரியாமல் கிடையாதுங்க, தெரியும். நீ பாவம் செய்கிறது தெரியும், ஆண்டவரை விட்டு வழி வெளிக்கு போகிறது தெரியும், ஓய்வு நாளுக்கு விரோதமான பாவங்களை செய்வது தெரியும், பெண்கள் கூட தப்பாக பேசுவது ஆண்டவருக்கு தெரியும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற? ஏன் அப்படின்னா நீ மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறவராக இருக்கிறார். பாருங்களேன், கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுகிறாரு, கொலை செய்த பிறகு ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளோ அன்புள்ள தெய்வன் பார்த்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஒருவேளை நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கொலை செஞ்சிட்டியா உன் சகோதரனை, நீயும் செத்து போடா அனு ஒருவேளை வீட்டை விட்டு வெட்டி இருப்போம், இல்லை அடிச்சிருப்போம், இல்லை ஜெயிலில் போட்டிருப்போம். ஆனால் இந்த உலகத்தின் சிருஷ்டிகர் என்ன செஞ்சார் பாருங்க, சொல்கிறாரு எங்கே இருந்தான்னு கேட்குறார். உடனே வாசிக்கலாம், நம்ம அடுத்த வரிகளை வாசிக்கிறப்ப, ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். பாருங்களேன், எவ்வளோ கடினமான ஒரு வார்த்தை, அதுவும் ஆண்டவர்கிட்ட அவன் பேசுகிறான். என்கிட்ட எது கேட்குற, என் சகோதரன் நான் என்ன காவலாளியா? யாருக்கிட்டீங்க? உலகத்தின் சிருஷ்டிகர், உலகத்தின் சிருஷ்டிகர்கிட்ட கேட்குறான். என்கிட்ட எதுக்குடா கேட்குற? இன்றைக்கி அப்பா அம்மாவை பார்த்து பசங்க கேட்குறாங்க, என்கிட்ட எதுக்குடா கேட்குற? மரியாதை இல்லாமல் தம்பி தங்கச்சிங்களை சண்டை வந்தால் கேட்குறாங்க, ஏண்டா வாடா போடா. அப்போ இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து காயன் கேட்குறான், என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? அப்போ அவனுடைய அந்த டோன் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அந்த கொலை செஞ்சிட்டான், கொலை செஞ்சிட்டோன்ற ஒரு குற்ற உணர்வு கூட அவங்ககிட்ட இல்லை. இன்னமும் அந்த கோபம் அவனுக்குள்ளே அப்படியே இருக்குது. அந்த கோபத்தை அப்படியே அவன் வச்சுட்டுருக்கிறான், கோபத்தை விட்டு கீழே இறங்கி வரல. தான் சகோதரன் மறிச்சிட்டான், ரத்தம் வெள்ளம் ஓடுது, கண்ணு முன்னாடி ரத்தத்தை பார்க்குறான். அவன் கத்திருப்பான், அண்ணா அண்ணா ஏன் என்னை கொலை செஞ்சேன்னு கத்திருப்பான், அண்ணா எதுக்கு அடித்தேன்னு கத்திருப்பான். அப்போ இது எல்லாமே அவன் பார்த்துருந்துருப்பான். ஆனாலும் அவனுடைய இருதயம் மாறல. எப்படி கடவுள் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கலை? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழியறதுக்கு காரணம் பிடிவாதம், தேவையில்லாத பிடிவாதம், தேவனுக்கு விரோதமான பிடிவாதம். போகாமல் இன்னொருத்தவங்க மேலே போகாமல், அவங்க வளர்கிறாங்களேன்னு போகாமல், அவங்க வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிருதேன்னு போகாமல், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிட்ருக்கிறீங்க. ஆண்டவர் அதுக்காக உங்களை அழைக்கல. அவன் எவ்வளோ ஒரு பதில் சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. ரெண்டாவது முறை ஆண்டவர் வர்றார். ரெண்டாவது முறையும் ஆண்டவர்கிட்ட அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லக்கூடியதான் என்ன பண்ணுறான் பார்க்கின்றான். அதுக்கடுத்து ஆண்டவர் பேசுகிறாரு, அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. மூணாவது வாட்டி சொல்கிறார், அவனுக்கு நீ என்ன செஞ்ச? இப்பயாவது அவன் சொல்லியிருந்திருக்கலாம், நான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு. அவன் ஒன்றுமே சொல்ல, ஆண்டரே சொல்கிறாரு, நீ அவனை கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்கிறார். பதினொன்றாவது வசனம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது காயன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பாருங்களேன், ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுக்குறாரு. என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை கோபத்தில் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டோம்ருக்கான். மன்னிப்பு கேட்கல, அதுக்கு பதிலாக தனக்கு கொடுத்த தண்டனையை குறைங்கன்னு கேட்குறான். அதாவது நீ தண்டனை கொடுக்குறியா, குரு நான் எதுக்கு உங்கள்கிட்ட கெஞ்சணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் அவன் வந்துட்டதை பார்க்குறோம். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம இதே மனநிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதே மனநிலையில் வாழ்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்துக்கிட்டுருக்குறோம். சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்துருக்கோம். எங்கே இருக்குங்களா? வாசற்படியில் இருக்குமா? நம்ம வெளியே வந்தால் நம்மளை அதை பிடிச்சிக்கோம், எங்கே போனாலும் அது நம்மளை பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்கோம். ஆனால் நன்மை செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு மேன்மையானதை வைத்திருக்கிறார், சிறந்ததை வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சிறந்ததை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசையாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் மகனே என் மகளே நீ நன்மையானதை செய், நல்லது செய்யும் தான் கேட்குறார். காயின் கிட்ட ஆண்டவர் பேசினார், ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பேசினார். நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இன்னும் அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் காயினுடைய மனம் மாறலை, மனம் திரும்பலை. அதுலேருந்து வந்த சந்ததி தான் பாவத்தின் சந்ததி என்று நாம் பார்க்குறோம். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளை தான் ஆதியாகமம் 6 நம்ம வாசிக்கிறப்ப என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய மனிதர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள்
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.